மத்தேயு 26:36-46. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் ஜெபதேவியின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணல ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார்.
மிகவும் புரிந்து கொள்ள முடியாத மர்மம் ஆன ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தின் காட்சி. சிறு பிள்ளைகள் சிலது புரிஞ்சிக்க முடியலன்னா, அவங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சுன்னா அது திருப்பி திருப்பி எடுத்து பார்க்கிற மாதிரி நாம் இந்த காட்சிக்கு மீண்டும் மீண்டுமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன வாரம் இதை பற்றி பார்த்தோம். மிகவும் வல்லமையான கிறிஸ்து, அங்கே இருக்கிற பெரிய தலைவர்களுக்கு பயப்படாமல், அந்த ஊர் யாருக்குமே பயப்படாமல், அந்த பெரிய மத தலைவர்களெல்லாம் தன்னுடைய ஞானத்தினால் வாயடைத்தவர், தைரியமாக இருந்தவர், எல்லா கடலையும் காற்றையும் அதட்டினவர், இருக்கிற எல்லா பிசாசுகளை விரட்டி கட்டளையிட்டவர், அந்த துணிச்சலுள்ள கிறிஸ்து இந்த பகுதியில் கூனி குறுகி பயத்தில் துக்கத்தில் இருக்கிறத நம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வேலை அந்தகார வேலை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறத நம் பார்க்கிறோம். சாத்தான் நேரடியாக இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படலைனாலும் அநேக போதகர்கள் என்ன நினைக்கிறாங்க, சாத்தான் இந்த நேரத்தில் இயேசுக்கு மிகவும் மிக ஆக்ரோஷமான விதத்தில் சோதனையை ஏற்படுத்தினான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஏன்னா ஞாபகம் இருக்கணும், இயேசுவை சிலுவையில் அனுப்பக்கூடாது என்பது சாத்தானுடைய ஒரு பெரிய குறிக்கோள். ஏன்னா அவனுடைய குதிகாலை நீ நசுக்குவாய், அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை காயப்படுத்துவாய், குதிகாலை அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்ற ஆதி தீர்க்க தரிசனம் சாத்தானுக்கு தெரியும். அதனால அவர் எப்போ பாரு சாத்தான் இயேசுவை தடை பண்ணணும்னு பழையற்பாட்லேயே பார்க்குறோம். அவர் அந்த மேசியா லைனை சாத்தான் அழிக்கணும்னு பார்த்துக்கிட்டே வருதை பார்க்குறோம். இந்த உலகத்தில் அவர் பிறந்த பிறகும் ஏரோது மூலமாக அவர் எப்படியாவது குழந்தையிலேயே சாகடிக்கலான்னு பார்த்துச்சு. அவர் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக மூணு சோதனையை அவர் கொண்டு வந்து எப்படியாவது அவரை தசத்திருப்பலான்னு பார்த்துச்சு. அவர் ஊழியத்தில் தொடர்ந்து அவருக்கு சோதனை இருந்திருக்கும், நமக்கெல்லாம் அதெல்லாம் எழுதப்படலை. ஏன் பேதுருவின் மூலமாகவே வந்து அவரை சிலுவைக்கு போகாதபடிக்கு தடை பண்ணலான்னு பார்த்துச்சு. இப்போது அவர் சிலுவைக்கு போகிற அந்த உச்சிக்கு அந்த எல்லைக்கு வந்துட்டார். அடுத்து இன்னும் சில நேரங்களில் போயிடுவார். அந்த நேரத்தில் மிக ஆக்ரோஷமான மிக கடுமையான சாத்தானுடைய சோதனை அவருக்கு இருக்கோன்றதை பற்றி நம்ம யோசிக்கலாம். இருக்கும், நமக்கு அதை பற்றி தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லலை. அதனால தான் போன வாரம் நான் சொன்னேன், இதில் அநேக நடந்த காரியங்கள்லாம் நமக்கு எழுதப்படலை. ரொம்ப மர்மமான ஒரு பகுதி. அந்த சீஷவங்க தூக்க கலக்கத்தில் என்ன பார்த்தாங்களோ அதுதான் நமக்கு ரெக்கார்டாக இருக்குது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் வந்து அந்த தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம், தன்னுடைய தெரிந்து கொள்ள மக்களுடைய பாவங்களை எல்லாத்துக்கும் வரக்கூடிய தண்டனையின் கோபாக்கினையின் பாத்திரத்தை அவர் பார்க்கும்போது, அதெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டு அவர் பலியாடாக மரிக்கணும் என்ற அந்த காரியம், அது எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் தழும்பை ஏற்படுத்தும், அவருடைய பரிசுத்த ஆத்மாக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் போது, கடைசி நேரத்தில் அவர் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு மரணத்துக்கேதுவான துக்கத்தை பட்டு பிதாகிட்ட ஓடி போய் ஜெபிக்கிறார். சரிங்களா? கொடுமானால் இதை நீங்க கடவுதுன்னு நம்ம இதை பார்த்து வானார்ந்து வாய் திறந்து தான் நிற்கிறோம். அந்த பாத்திரத்தின் முன்றுசியே அவருக்கு இப்படி ஏற்படுத்துச்சுன்னா, அவர் சிலுவையில் என்னத்தான் அனுபவிச்சார், சிலுவையில் எத்தனை வேதனைகள் தான் அவர் அனுபவிச்சிருப்ப, இந்த முன்றுசியாக இந்த மாதிரி அவருக்கு பண்ணுச்சுன்னா சிலுவை என்ன பண்ணியிருக்கோம் அவருக்கு? அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு தான் நிற்கிறோம். நம்ம இருதயங்கள்லாம் பல விதங்களில் நொறுக்கத்தான் படுகிறது. நம்ம பாவங்கள் தேவகுமாரனுக்கு, சுத்த தேவகுமாரனுக்கு எவ்வளோ விலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோ விலை கொடுத்தாரு, எவ்வளோ நம்ம கிறிஸ்துவை நேசிக்கணும், அவருக்காக மகிமையாக வாழணும், அவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஆனால் என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா, ஆமாம் நம்ம கிறிஸ்துவை நேசிக்கணும், அவருக்காக வாழணும், அவர் தைரியமாக அவருக்கு சாட்சியை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் பாவத்தை கொல்லணும் அப்படின்னு ஆமாம் அப்படிலாம் உறுதியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் கேட்டு உறுதிப்படுத்திட்டு வெளியே போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம உறுதி எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியறது இல்லையே. நாம் என்ன செய்வது, என்ன பிரச்சனை நமக்கு? நம்ம வாழ்க்கை அநேக விதங்களில் அந்த சீஷர்களுடைய வாழ்க்கை அனுபவம் மாதிரி தான் இருக்குது. இயேசுக்கு முன்னாடி, ஆண்டவரே நாங்கள் உம்மோடு சாகிறது கூட ரெடியாக இருக்கிறோம், என்ன செய்யறதுக்கும் ரெடியாக இருக்கிறோன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆபத்துன்னு வரும்போது, சோதனைன்னு வரும்போது எல்லாம் ஓடி போயிடுச்சு. பேதுரு அதுவும் பரிதாகமாக மூணு தடவை சபித்து அவரை மறுதளிக்கும்படி, அவருக்கும் எனக்கும் அடையாளம் காட்டிக்கொள்ளாதபடிக்கு அதை செய்கிறார். இதுதான் நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல். யோசிச்சு பாருங்களேன், அநேக நேரத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நம்ம நிற்கணும், அவருக்கு நாமத்துக்கு நம்ம நிற்கணும், சில நேரத்தில் சில இடங்களில் அவரை மதிக்காத இடங்களில் அவரை பற்றி சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும்னா கூனி குறுகி அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி நடந்துட்டு வருமே இல்லைங்களா? அதான் நம்ம நடக்கிறோம். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? பாவம், நம்முடைய பாவம் கிறிஸ்துவுக்கு எவ்வளோ செஞ்சிச்சின்னு தெரிஞ்ச உடனும் ஏன் அடிக்கடி நம்ம பாவத்தில் விழுகிறோம்? ஏன்? இது ஒரு முக்கியமான நடைமுறை கேள்வி. நான் எப்படி கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ்வது இல்லைங்களா? அது ஒரு முக்கியமான நடைமுறை கேள்வி. இந்த வியாகுலத்துக்கு மத்தியில் ஆண்டவர் இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் அளிக்கும் வண்ணமாக ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். எவ்வளோதான் நம்ம பாவத்தை வெறுத்தாலும், எவ்வளோதான் கிறிஸ்துவுடைய பெரிய தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றி பெருக்கெடுத்து இருந்தாலும், இந்த பாடத்தை நாம் படிக்காவிட்டால் ஒருபோதும் தொடர்ந்து உண்மையாக அவருக்கு நம்ம வாழ முடியாது. பாருங்களேன், இப்படி தான் ஒன்று முன்னாடி ஒன்று சொல்கிறது, அதுக்கப்புறம் ஆபத்து வந்தால் ஓடிடுறதுன்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். உண்மையாகவே இயேசு கெத்செமனில் நமக்கு பட்ட பாடுக்கு மேலே ஏதாவது மதிப்பு இருந்தால், நமக்கு ஏதாவது நன்றி இருந்தால், எவ்வளோ அவர் நமக்காக பட்டாரேன்ற ஒரு நன்றி இருந்தால், வெறும் அந்த காட்சியை பார்த்து ஒரு துக்கப்பட்டு உணர்ச்சி படுறது ஒன்றி பத்தாது. இன்றைக்கி துக்கப்படலாம், உணர்ச்சி படலாம், ரொம்ப ஐயோ இவ்வளோ பட்டாரேன்னு ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படலாம், அந்த ஃபீலிங் ரொம்ப நாள் இருக்காது. சரிங்களா? அடுத்த வாரம் வேறு இது படித்தா வேறு ஃபீலிங் வந்துடும். அந்த ஃபீலிங்கோடு நம்ம நிற்காம, இந்த வியாகுலத்துக்கு மத்தியில் அவர் முக்கியமாக தோணுன ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு, அந்த பாடத்தை கவனத்தோடு கற்று அதன்படி நம்ம வாழ்கிறதுல தான் நம்ம அவருக்கு நன்றியை காட்ட முடியும் இல்லைங்களா? ஏன்னா என்னை அன்பு கூறுகிறவன் சொல்கிறவன் வெறும் என்னை பற்றி ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, என்னை அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கீழ்ப்படியணும், அப்படித்தான் உன் அன்பை காட்டுன்றார். உண்மையாகவே இயேசுக்கு செய்த தியாகத்தின் மேலே நமக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு இருந்தால், சொல்லி முடியாத வேதனையினால் எனக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சாரே, நான் ப்ராக்டிக்கலாக இந்த வியாகுலத்துக்கு மத்தியில் அவர் பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். அது என்னன்னு படித்து அதன்படி நம்ம வாழணும். நான் நினைக்கிறேன் இந்த கோழையான பலவீனமான அப்போஸ்தலர்களை, அச்சமில்லாத அப்போஸ்தலர்களாக உலகத்தை தலைகீழ மாற்றுகிறவர்களாக மாற்றினது இந்த பாடம் தான். அவங்க வாழ்க்கையை புரட்சிகரமாக மாற்றினது இந்த பாடம். பரிசுத்தாவியானவர் நமக்கு இன்னைக்கு படிக்க உதவி செய்யட்டும். நம்ம கெத்செமனேவுடைய முதல் லெவல் அனுபவத்தை நம்ம பார்த்தோம். அவர் எப்படி உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் இயேசுக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஷாக் ஏற்பட்டு அவர் மிகவும் வியாகுலப்பட்டு தொடங்கி அது தாங்க முடியாமல் அந்த சீஷர்களோடு பகிர்ந்துக்கிறத பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அதை கடந்து இப்போ ரெண்டாவது லெவல் அனுபவத்துக்கு போவோம். அவர் கற்றுக் கொடுக்கிற, தூங்கிட்டு இருக்கிற சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு பாடம். இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஏன்னா இயேசுவே தன்னுடைய வியாகுலத்துக்கு மத்தியில், அந்த ஜபத்துக்கு மத்தியில் நடுவில் வந்து பேசுகிறார். நம்மளும் இந்த லெவல் 1, லெவல் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நடுவில் இந்த பாடத்தை படிக்கிறோம். மூணு தலைப்பில் இதை படிச்சுக்குவோம். முதலாவது அவர் சீஷர்களுக்கு கொடுத்த ஆரம்ப கட்டளை, ரெண்டாவது 3 தடவை அவர்களை வந்து சந்திக்கிறாரு, அந்த சந்தித்து 3வதாக அந்த இந்த சந்திப்புகளில் வந்த முக்கியமான பாடம், வாழ்க்கை பாடம் நம்ம படிக்க வேண்டியது. நேரம் இருந்தால் இன்னும் சில பாடங்களை படிக்கலாம். முதலாவது அவர் ஆரம்பத்தில் கொடுத்த கட்டளை பாருங்களேன், 38வது வசனம், நீங்கள் இங்கே தங்கி, 2வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு, அதனால நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. போகும்போதே 8 சீஷர்களை வாசல் அருகே விட்டு லூக்கா சொல்கிறார் அவங்களையும் ஜெபிக்க சொல்லிட்டு போனாருன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் தூரம் போய் இந்த 3 சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்கள், இங்கே தங்கி இங்கே நிலைத்திருந்து இங்கே செட்டில் ஆகுங்க, செட்டில் ஆகி என்னோடு விழித்திருங்கள், விழித்திருங்கள். நல்ல அறிவுரை, பிரசங்கம் கேட்கும்போது நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய அறிவுரை இல்லைங்களா, குட் அட்வைஸ், விழித்திருங்கள். ஏன்னா இதுவரை மனுஷ பொறுப்பு மாத்திரம் இல்லை, சாத்தியம் கூட நம்ம நினைக்கக்கூடாது. தூக்கம் வந்து ஏதோ ஒரு பெரிய ராட்சசன் நம்ம மேலே வந்துச்சுன்னா நம்ம கட்டே படுத்த முடியும், அப்படியே தூங்கிடணும்னு இல்லை, இல்லை, தூக்கத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கடவுள் நம்மளை விழித்திருக்கணும்னு கூப்பிடும் போது நம்ம தூங்கணும்னா அது பாவம், தூங்குறதுக்கு நேரம் கொடுத்துருக்கிறார்கள், அந்த நேரத்தில் தூங்கலாம், ஆனால் விழித்திருக்கிற நேரத்தில் விழித்திருக்கணும். அந்த நேரத்தில் தூங்கினா பாருங்களேன், இவங்களுக்கு லேட்டு தான், பகலெல்லாம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப களைப்பான நாள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடினாங்க, இவங்கள தான் 2 பேர் போய் எல்லா ஆயத்தத்தையும் பண்ணாங்க, பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டு, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்திருக்கோம் பஸ்கா, வயிறு நிறைய சாப்பிட்ருக்குறாங்க, சாப்பிட்டு அது தூரம் அந்த ஒலிவமலைக்கு நடந்து போய் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனவுடனே களைப்பாக தான் இருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவரும் கூட இருந்திருக்கிறார் இல்லையா, அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு விழித்திருங்கள். இது வெறும் சரீர விழிப்பு மாத்திரம் இல்லை, ஏன்னா சில பேர் சரீரத்தில் விழித்திருக்கலாம் ஆனால் தூங்கிட்டு இருக்கலாம், தெரியுங்களா. வாரம் வாரம் சில பேர் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, சர்ச்சுக்கு வந்து அப்படியே கண்ணை இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் விழித்து கொண்டு ஒரே சுற்றிட்டு வந்துடுவீங்க, எங்கேயோ அங்கே போய் இங்கே போய் இதுக்கு போய் திருச்சிக்கு போய் இங்கெல்லாம் ஒரே சுற்றிட்டு வருவீங்க, அப்படியே கண்ணை வச்சு திறந்து வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இருக்கலாம், பெரிய சத்தியங்களை சொல்லி கொடுக்கலாம், ஒரு பகல் கனவுன்றது அப்படி இல்லை. இவர் சொல்கிறது உங்கள் மனதினுடைய எல்லா கவனத்தையும் இந்த பக்கம் செலுத்தி ஃபுல் அலர்ட்டாக முக விசேஷமாக ஆவிக்கூறிய விதத்தில் சொல்கிறார், ஆவிக்கூறிய உண்மைகளுக்கு விழிப்புள்ளவர்களாக இருங்க, ஆவிக்கூறிய உலகத்துக்கு ஆவிக்கூறிய வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு விழிப்புள்ளவர்களாக இருங்க. எப்படி விழித்திருக்கிறது ஆண்டவரே, அப்படி என்னோடு கூட நான் விழித்திருக்கிற மாதிரி, அப்படின்னா என்ன, நான் பாருங்க எந்த அளவுக்கு விழித்திருக்கிறேன், எனக்கு வரப்போற உபத்திரம் என்ன ஆவிக்குரிய விதத்துலன்னு தெரியுது, எந்த அளவுக்கு விழித்திருக்கிறேன், சாத்தான் சோதனை, என் பிதாவுடைய பாத்திரத்தை நான் குடிக்கணும், என் மக்கள் அது குடிச்சா தான் என் மக்கள் ரட்சிக்கப்பட முடியும்ன்றத நான் அறிந்து எந்த அளவுக்கு விழித்திருக்கிறேன்னா அது எனக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஏற்பட்டு ரத்த வேர்வே வரப்போகுது, அந்த அளவுக்கு விழிப்போடு நான் இருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட விழித்திருங்க, ஆவிக்கூறிய உண்மைகளுக்கு விழித்திருங்க. நான் எப்படி விழித்திருக்கிறேனோ, ஒரு விதத்தில் என்னோடு பரிதபிக்க என்னோடு விழித்திருங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவங்க விழித்திருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்து இருக்குது இல்லைங்களா, இயேசுவை கைது செய்யும் போது அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் இருக்குது, அதனால் அவர் அவங்க மேலே அன்புள்ள விழிப்பு இல்லாததுனால அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்துகளை உணர்த்தி அவர்களுக்கு விழித்திருக்கும்படி சொல்கிறார், அதான் முதல் கற்பனை. அடுத்ததாக 3 சந்திப்பு, அவர்களை 3 வாட்டி போய் சந்திக்கிறாரு. முதல் சந்திப்பு ஒன்றுன்னா பார்க்கலாம், இந்த மூணு சந்திப்பில் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, மூணு வாட்டி கெத்செமனை சந்திக்கணும் நம்மன்னு. முதல் சந்திப்பு அவங்க போகும்போது அவங்களுடைய நிலைமை, ஆண்டவர் அது கொடுக்குற பதிலை பார்க்குறோம். 40வது வசனத்தில், பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம், முதல் கட்டளை கொடுத்துட்டு அவர் ஜெபம் பண்ண போகிறாரு. மிகுந்த வியாகுலத்தோடு பிதாவோடு ஜெபம் பண்ணி அங்கே தான் ரத்த வேர்வு வரப்போகுது. வந்து தேவதூதன் அவர் கொஞ்சம் பலப்படுத்தினவுன்னே அந்த பலத்தில் வெளியே வரும்போது, அந்த வியாகுலத்தில் வெளியே வராரு. வந்து வெளியே பார்த்தா இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கோ இயேசுக்குன்னு உங்களால் யோசிக்க முடியுமா? ஏன்னா எனக்கு யோசிக்க முடியல. என்ன பண்ணுறது, மறுரூப மலை கூட்டு போனால் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே கெச்சமனை கூட்டு வந்தால் இங்கேயும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவரே தாங்க முடியாமல் கொஞ்சம் கூட அவமானப்படாமல் வாயை திறந்து, எனக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டிருக்குப்பா, ஒருவேளை நான் செத்துற போகிறேன், அதனால ஜெபிக்க போகிறேன், செத்தாலும் செத்துருவேன் நான், என் கூட கொஞ்சம் விழித்திருக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அது சொல்லிட்டு எதுவுமே அவங்க சொல்லலை, எதுவுமே சொல்லாமல், எவ்வளோ சோகம், எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா, இவங்க கொடுக்குற பரிதபிப்பின் பதில் பாருங்களேன், நல்லா கொரட்டை அடித்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தன்னை நேசிக்கிறவங்க எப்படி இருக்கும், ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹஸ்பண்டு ஒரு பிள்ளைகளுக்கு பார்த்து, உங்கள் அப்பா இன்னைக்கு இறந்துருவார் மோஸ்ட்லி, அவருக்கு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஏதோ நாய் அவர் வெளியே அனுப்பி விட்டுறாரு. அவர் வந்து பார்த்தா பிள்ளைங்க வைஃப்கானோ பிள்ளைங்க காணும் என்னான்னு வீட்டில் வந்து பார்த்தா நல்லா கொரட்டை அடித்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியும், எப்படி இருக்கும் அவங்க அப்பாவுக்கு, இதானா என் மேலே வச்சிருக்கிற அன்பு, இதானா என் மதிப்புன்னு இயேசுக்கு எப்படி இருக்கும். தான் நேசிக்கிறவங்களே நேசிக்க, நான் செத்தாலும் செத்துருவேன்னா அது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்களே. அந்த வியாகுலத்தில் ஒருவேளை ஒரு ஆறுதல் கிடைக்குமா, பரிதபிப்பு கிடைக்குமான்னு வந்து பார்க்கும்போது, ஒருவேளை நான் நினச்சேன் என்ன சொல்லியிருக்கலாம் அவங்க, ஆண்டவரே நீங்கள் ஏன் இவ்வளோ சோர்ந்திருக்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பாடுபடணும் நீங்கள் மறிக்கணும்னு, ஆனால் இன்னொன்று எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் உயிர்த்தல போகிறீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவர் உயிர்த்தலுதலை ஞாபகப்படுத்தி, அதுக்கப்புறம் நீங்கள் மகிமை வரோன்னு சொன்னீங்களே அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படு, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அவங்க கொடுக்குற பதில் பாருங்களேன், அவர் இருக்கக்கூடிய துக்கத்துக்கு துக்கம் சேர்த்த மாதிரி அவர் வராரு, ஆறுதல் பெற வராரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் கிறிஸ்துக்கு தனிமைன்னா, அவரை மாதிரி நம்ம தான் தனிமையாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிறோம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒருத்தரை பார்க்கணுமே, அந்த ஒலிவ மரங்களுக்கு மத்தியில் அவரை மாதிரி தனிமை யார் அனுபவிச்சிருப்பாங்க, தனிமை. அந்த ஜபத்தில் ஒரு சில நேரத்தில் தீவிரமாக ஜபம் பண்ணும்போது இல்லை ஸ்டடி பண்ணும்போது நமக்கு தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு பிரேக் தேவை இல்லைங்களா. அந்த பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தா அந்த சீஷர்களை கவனிக்கணும்னு, ஒரு பரிதபிக்கு வந்திருக்கலாம், இன்னொன்று வந்து அந்த சீஷர்களை கவனிக்கணும், அவங்க மேலே இருக்கிற அன்புக்கு வந்திருக்கிறார். பாருங்களேன், பாருங்கள் இந்த வியாகுலத்தில் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி சீஷர்கள் இருந்தால் எனக்கு நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய குச்சியை தேடி ரெடி பண்ணி ஒன்று போலீஸ்கார் அடிக்கிற மாதிரி அடித்து விரட்டி இருந்தீங்களா ஒரு சீஷர்களாம் அப்படின்னு கோபம் தான் நமக்கு வருது. ஆனால் எந்த அதான் அவருடைய நீடிய பொறுமை, எந்த எந்த நமக்கெல்லாம் உள்ளவே வேகுலம் இருந்தால் நம்ம பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறோம் தெரியுதுங்களா, என்ன மாதிரி திட்டுவோம் அடிக்குவோம், நமக்கே எவ்வளோ வேகுலம். ஆனால் இப்படி தூங்கிட்டு இருக்குங்களேன்னு கோபம் வராமல் அவர் பாருங்களேன், ஒரு வேளை எழுப்பியிருப்பார், எழுப்பிட்டு பேதுருவை பார்த்து கேட்குறாரு, மனம் உருக்கிற மாதிரி கேட்குறாரு, பேதுருவே, பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? எப்படி இருக்கு, ஒரு மணி நேரம் அந்த மார்க்கில் சீமோனே உனக்கு பேதுருவும் நான் பார்த்தலான்னு பார்க்குறேன், நீ சீமோன் மாதிரி தான் நடந்துக்கிற, சீமோனே ஒரு ஏமாற்றமடைந்த துக்கமடைந்த ஒரு தாய் போல, மனம் இவ்வளோ தானா எனக்கு மதி, பேதுருவ ஏன் பேதுருவை தான் பார்த்து சொல்கிறார் பாருங்களேன். ஏன் இப்போ தான் கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், உங்கள் கூட சாகிறதுக்கும் நான் ரெடி ஆண்டவர், நான் உங்களை பின்பற்றுவேன் செத்தாலும், நீ என்ன சாகிறது விடுப்பா பேதுருவே, கொஞ்ச நேரம் நான் விழித்திரு, ரத்தம் சிந்த சொல்லலை, ஒன்றும் செய்ய சொல்லலை, இப்போ தான் சொன்னேன் விழித்திருன்னு, இந்த விழித்திருக்கவே உன்னால் முடியலையே, அதான் ரொம்ப சின்னதான் கேட்டேன் நான், விழித்திருந்து அதை எவ்வளோ நேரம் கேட்டேன், முழு ராத்திரியா, ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் கணக்கு இல்லை அந்த காலத்திலாம், மினிட்ஸ் இல்லை நிமிஷங்கள், ஒரு மணி நேரம்னா ஒரு ஒரு க்ஷணம்ன்ற மாதிரி, கொஞ்சம் ஒரு க்ஷணம்னு அவங்களுக்கு முழித்திருக்கு, அதுவே முடியலையே. பாஸ்டர் பாலா இந்த கான்ஃபரன்ஸில் கேட்பார், இந்த பெந்தகோஸ் பாஸ்டர்லாம் வந்து உலகத்தை ஜெயித்துருவோம், சாத்தானை வென்றுடுவோம் அப்படியெல்லாம் பேசுவாங்க, வந்து ஜெபம் பண்ணும்போது எல்லாம் பண்ணுவாங்க. அவர் சொல்லுவார், இன்னைக்கு காலையில் நம்ம மீட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு, தூக்கம் வரோன்னுவார். ஆனால் அவங்க நல்லா சாப்பிட்டு வந்து தூங்குவாங்க. அப்போ திட்டுவார், உங்களால் ரெண்டு இட்லியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்களாம் உலகத்தை வென்றுடுவோம் சாத்தானை வென்றுவோம், நீங்கள் என்ன அந்த மாதிரி ஆண்டவர் இங்கே கேட்குறாரு பாருங்களேன். ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க முடியலையா, நீ யார் ரத்த சாட்சியா எனக்கு கூட சாவ போற, ஒரு மணி நேரம் எவ்வளவு உருக்கமா கேட்கிறாரு. அவர் ரொம்ப வேதனையோடு கேட்கிறாரு பாருங்களேன். அந்த துக்கத்துல வேதனையில அதிசயம் பார்த்தீங்கன்னா, அந்த என்னவோ திட்டி இருக்கணும், ஏதோ அடிச்சிருக்கணும், என்ன கேட்டிருந்தா. ஆனா அந்த தூங்கிட்டு இருக்கிற சீஷர்களுக்கு அவங்க வாழ்க்கையை மர்வமாகிற ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் இங்கதான் பாருங்களேன். அந்த டல் சீஷர்களுக்கு அவருடைய பொறுமையின் அதிசயம் பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக் கொடுக்குறாரு. அவங்க காதில், நான் நினைக்கிறேன் அவங்க உயிர் தெளிந்த பிறகு இந்த காதில் எப்போ பார் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாடமாக இது இருந்திருக்கும் பாருங்களேன். 41வது வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. இது எல்லா சீஷர்களுக்கும் சொல்றாரு. அது ஒரு பிரசன்ட் இம்பரேட்டிவ்னுவாங்க. அதாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுதும் விழித்து கொண்டு எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க. தொடர்ந்து பிரசன்ட் டென்ஸ்ல அது சொல்லப்படுது. முதல் விழித்திருங்கன்னாரு, இப்போ ஜபம் பண்ணுங்கன்னு சேர்க்கிறாரு. எந்த எதுக்கு ஜபம் பண்ணணும், ஏன் விழித்திருக்கணும், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. என்னுடைய கவலை என்ன, என்னுடைய அக்கறை என்ன, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. ஏன், என்ன என்ன மாதிரி சோதனை ஆண்டவரே, இப்போ எனக்கு வரப்போற பாடுகள்னால உங்களுக்கு வரப்போற ப்ரெஷர்ஸ் வந்து என்ன நம்பாம போவீங்க, ஒருவேளை என்ன என் மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க, எல்லா நான் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்ன உன்ன தகப்பன் தாய் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வந்து, இத்தனை வருஷம் என்னை பின்பற்றி வந்த நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் என்னை விட்டு போகாம நித்திய ஜீவன் உங்ககிட்ட இருக்க, நாங்கள் எங்க போவோம்னு நின்ன நீங்க, என்கிட்ட அவ்வளோ உண்மையா இருந்த சீஷருங்க, உங்களுக்கு என்னை விட்டு போகிற ஒரு சோதனை வரப்போகுது. அந்த சோதனை வரப்போகுது, ப்ரெஷர்ஸ் வரப்போகுது. அந்த சோதனைக்கு நான் அந்த சோதனைக்குள்ள நீங்க போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அந்த சோதனைக்கு போகாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. ஏன்னா விழித்திருந்து ஜபம் பண்ணலன்னா, ஒரு தடவை சோதனைக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, விழுந்துதான் போவீங்க. ஏன், அதுக்கு என்ன அடிப்படை, அதுக்கு ஆதாரம் ரீசன் என்ன, அடுத்தது சொல்றாரு பாருங்க. ஏன் நான் விழுத்திருந்து ஜபம் பண்ணாதான் சோதனைக்குள்ள போகாம இருப்பேன், ஏன் அது காரணம் என்ன சொல்றாரு பாருங்க. தொடர்ச்சியாக, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஏன்னா என்னுடைய சீஷர்களாக, என்னை விசுவாசிக்கிற மறுஜன்மம் அடைந்த மக்களாக நீங்க யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு பழைய பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ போராடலாம். நமக்கு பிரச்சனையே நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம மேக்கப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதான் நம்ம அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம். நீ உன்னை அறிஞ்சுக்கணும்ன்றாரு. முதல்ல உங்களை அறிஞ்சுக்கங்க. ஏன் நீங்க விழித்திருந்து ஜபம் பண்ணாதான் நீங்க சோதனைக்குள்ள போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ரொம்ப ஆர்வத்துள்ளவங்க தான் நீங்க, என்னை பின்பற்றுகிறவங்க, என்னால் மறுஜன்மம் அடைந்தவங்க. எனக்கு நீங்க நீங்க அதனாலதான் சொன்னீங்க, உங்க கூட சாகிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம். அதனால தான் நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. நீங்க என்ன பின்பற்ற ஒரு ஆசை, ஒரு உந்துதல் உங்ககிட்ட இருக்கு, ஒரு நாட்டம் உங்களுக்குள்ள இருக்கு, விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனா உங்களுக்கு இன்னொன்னும் இருக்கு, என்ன, பலவீன மாம்சம் இருக்கு. இந்த ரெண்டு காரியம், உற்சாகமுள்ள ஆவி, விருப்பமுள்ள ஆவி, பலவீனமான மாம்சம். இந்த உற்சாகமுள்ள ஆவி தான் உங்களை ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக மகிமையா வாழணும், அவருக்கு நன்றியா வாழணும், பாவத்தை கொல்லணும்னு ஆர்வமா இருக்கு. ஆனா அதோடு நீங்க நிக்கிறது இல்லையே, உங்களுக்குள்ள இன்னொன்னும் இருக்கு. அந்த ஆர்வத்தை கெடுக்கும்படி, அந்த ஆர்வத்தை தடை பண்ணும்படிக்கு பலவீன மாம்சமும் இருக்கிறது. பவுல் ரோமர் 7 சொல்ற மாதிரி, நான் செய்ய வேண்டும் என்பதை என்னால் செய்ய முடிகிறது இல்லை, நான் என்ன செய்யக்கூடாதுன்றதோ அதை செய்த அபாத்திரமான மனிதன் நான், அப்படி கலாத்தியர்ல போட்டிருக்கிற மாதிரி மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்ச சிந்தை மரணம். நான் ஏன் உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறேன், இது இதனோட ஆதாரம் என்ன? நீங்க விழுத்திருந்து ஜபம் பண்ணாதான் நீங்க சோதனையில தப்ப முடியும். ஏன்னா இல்ல ஆண்டவரே நாங்க உற்சாகமா இருக்கிறோம், எங்களுக்கு ஜபம் தேவையில்லை, விழிப்பு தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன், உங்க உற்சாகமான ஆவி தான் இருக்கு, ஆனா அதை தடை பண்ணும்படிக்கு பலவீன மாம்சம் இருக்கிறது, எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கிறது. என்னை பிரியப்படுத்தணும், எனக்கு மகிமையா வாழணும், என்னை பின்பற்றணும்ன்ற ஆர்வம், மரணத்துக்கும் வர்றதுக்கும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா அந்த மாம்சம் மனுஷ பயம் கொண்ட மாம்சம், எதிர்ப்பு வந்தா பாடு வந்தா தயங்கக்கூடிய பயப்படக்கூடிய ஓடக்கூடிய மாம்சம் இருக்கு, அது உங்களை மேற்கொள்ள முடியும். அதை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவி ஓங்கி நிக்கணும்னா நீங்க ஜபம் பண்ணி விழித்திருந்தா தான் முடியும், விழித்திருந்து ஜபம் பண்ணா தான் முடியும். பாருங்களேன், அதைத்தான் அவரு அதுக்கு அடிப்படையாக அவர் சொல்றாரு. பழைய மனுஷன் புது மனுஷன் இருக்குப்பா உனக்குள்ள. ஓகே, அந்த பாடத்தை சொல்றார், அதை டீட்டெயிலா பயன்பாடுல படிப்போம். அடுத்தது 43வது வசனத்துல அவருடைய 2வது விசிட்ல பார்ப்போமே. இவ்வளவு சொல்லி கொடுத்தாரு. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாய் அடைந்திருந்தது, நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இவ்வளோ பெரிய கட்டளையை கொடுத்து திருப்பி வியாகுலத்தில் ஜபம் பண்ண போறாரு. ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய சீஷர்களை மறக்கல, அவங்களுக்கு இருக்கிற சோதனையை மறக்கல. ஐயோ அவங்களுக்கு சோதனை வருமே, அன்புல மீண்டுமாக வர்றார். நானா இருந்தா வந்திருக்க மாட்டேன், அவங்கள போனா வந்து வர்றாரு. பாருங்களேன் மார்க் இவங்க சொல்றாரு, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் மிகவும் பாரமா இருந்தது. அதுக்கு உதாரணம், நம்ம வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை, இங்கேயே கொடுக்க முடியும், வாரம் வாரம் நான் பார்க்கறேன். ஏன் பாரமாய் கண்கள், பார கண்களோடு சில பேர் வருவாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வரப்போதே ஆண்டவரை போய் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணுமே, கேட்டால் தானே நமக்கு ரட்சிப்பு வரும், ஆசீர்வாதம் கிருபை வரும்ன்ற எண்ணெல்லாம் இருக்கிறது இல்லை. ஓய்வு நாளுக்கு ஆயத்தம் பண்ணணுன்ற எண்ணமே இருக்கிறது இல்லை. சாட்டர்டே லேட் நைட் வரைக்கும் டிவியை பார்க்கறது, மற்ற வேலைகளை செய்கிறது, 12 or 1 o'clock தூங்குறது, தூங்கி எறாபரின்னு காலையில் எந்திரிச்சு லேட்டாக சபைக்கு வர்றது, வந்து உக்காந்த உடனே பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது கண்ணு மேலே கண் இமைகள் என்னுவோம் இல்லைங்களா, கண் இமைகள் தலை மேலே இருக்கிற அப்பர் ஐலெட், அதில் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு கேஜி வெயிட் கட்டின மாதிரி கீழே வரும், இழுக்கும், அதான் பாரம். ஆரம்பத்தில் 1 kg இழுக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே கண்ணு மூடும். அது போ டைம் 10 minutes போகுது, ஒரு போக போக அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. 1 kg, 5 kg, 10 kg ஆகி அப்படியே மூடு மூடு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே முக்கா முடியும், ஆனால் பார்த்துக்கிட்டு தான், ஆனால் முயற்சி எடுப்பாங்க. நான் பார்ப்பேன், ஐயோ கண்ணு தூங்கக்கூடாதே, அப்படி எப்படி பிரசங்கம் நடக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு, அரை மணி நேரம் பிரசங்கம் ஆன பிறகு கண் அப்படியே 1 ton வெயிட் கட்டின மாதிரி அப்படியே கண் மூடிடும். முடியாதுன்னு விட்டுட்டு அப்படியே சில நேரத்தில் கண் அப்படியே உழுவாங்க, பக்கத்தில் அப்படியே உழுது அப்படியே இப்படி எந்திரிப்பாங்க, நல்லாவும் பார்க்குறான். அப்படித்தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. பாருங்களேன், முடியாத அப்படித்தான் கண் பாரமாக இருந்தது. ஏன்னா அது மாத்திரம் லூக்கா சொல்கிறாரு, அவர் துக்கத்தோடு இருந்தார்கள், துக்கத்தோடு இருந்தார்கள் தான். ஏன்னா இப்போ தான் இயேசு சிலுவைக்கு போகிறாரு, நமக்கு நம்ம கனவுலாம் உடைய போகுது, எவ்வளோ நம்பி வந்தோம் அவரை. அது மாத்திரம் அவரே துக்கத்தோடு பேசி நான் இதோடு இருக்கிறேன்னும் போது அவங்க எல்லாம் ஒரு எல்லாம் இருளான மாதிரி, ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்ற துக்கத்தில் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்களாம். ஆண்டவருக்கு இல்லாத துக்கமாக அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், அவர் துக்கம் அவரை தூங்க வைக்கலையே. ஆண்ட மார்க் சொல்கிறாரு, அவர் எழுப்பினார், நடுவில் திருப்பி தூங்கினவங்கள எழுப்புறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் காலையில் டெய்லி கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எழுப்புறதுக்கு, அவங்களை எழுப்பி ரெடி பண்ணி மூஞ்சி கழுவி ரொம்ப கஷ்டம், அவர் எழுப்பி இருக்கிறாரு. பாருங்களேன், லூக்கா சொல்கிறாரு, எழுப்பிட்டு ஏன் தூங்குகிறீர்கள், அதான் ஒன்றும் திட்டலை 2வது வாட்டி, ஏன் தூங்குகிறீர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் பதில் இருக்கலையா. என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே லேட் லைட் ஆயிடுச்சே, நாங்கள் நாளெல்லாம் உழைச்சோமே உங்களோடு நானும் இருந்தேனேன்னுவார் இல்லைங்களா. ஆண்டவரே ரொம்ப துக்கம் இருக்குன்னா என்னை விட அதிகமான துக்கம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு. அதனால் அவர் சொல்லி எழுப்பிட்டு ஏன் தூங்குகிறீர்கள் சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு 3வது வாட்டி வர்றாரு. பாருங்களேன், 3வது வாட்டி அவருடைய அன்பு என்ன சொல்கிறது. 45வது வசனத்தில், பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். மூணாவது வாட்டி வராரு, ரொம்ப தூங்கி, நான் நினைக்கிறேன் கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, வாயெல்லாம் ஆன்னு தூங்கிட்டு இருக்கிற நிலைமை. அவர் என்ன சொல்றார், வந்து பாருங்களேன், ஒரு ஒரு எதிர்நடையா திட்டுறது, ஒரு ஆப்போசிட்டா திட்டுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, திட்டுறாருதான். இனி இளைப்பாருங்கள், தூக்கமா உங்களுக்கு தூக்கம்தான் வேணுமா, நல்லா இப்ப தூங்குங்க. யூதாசும் அந்த சோல்ஜர்ஸும் உங்களை தூங்க விட்டாங்கன்னா நல்லா இப்ப தூங்குங்க, தூக்கம்தான் வேணுமா. அந்த தூக்கம் விழிப்பில்லாததனுடைய நிலைமைய உங்களுக்கு விட்டுறேன், அதனோட விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க. நான் சொன்னேன் விழித்திருந்து சோதனைக்குட்படாத படிக்கு இருங்க, ஆனா நீங்க தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த தூக்கம் ஏன்னா உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு துணிகரத்துல எல்லாம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கிறாங்க, அந்த துணிகரத்தின் விளைவுகளை நீங்க சந்திங்க. தூக்கம்தான் வேணுமா, தூங்குகிறவன் தூங்க கடவான் அப்படின்ற மாதிரி நல்லா தூங்கி இளைப்பாருங்கள். பாருங்களேன், அவரு ஒரு இதுல தான் கடிந்து கொள்ளுதல தான் சொல்றாரு, ஏன்னா இன்னுமே எனக்கு பரிதபிக்கிறதுக்கு செய்யறதுக்கும் அதுக்கெல்லாம் டூ லேட், முடிஞ்சு போச்சு டைம், உங்களுடைய சந்தர்ப்பத்தை நீங்க இழந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பீரமான அறிவிப்பு, என் வேலை வந்தது. இவ்வளோ காலம் என் வேலை இன்னும் வரவில்லை வரவில்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் முதல் தடவை என் வேலை வந்தது. நான் மீட்புக்காக அடைய வேண்டிய செய்ய வேண்டிய பணி, என் பாடுகளின் மூலமாக மீட்பை சம்பாதிக்க வேண்டிய வேலை வந்தது வந்தது. ஒருவேளை அவரு அங்க தூரத்துல இருந்து பார்த்துருக்கலாம், இன்னும் சோல்ஜர்ஸ் எல்லாம் வரல, தூரத்துல இருந்து அந்த டார்ச்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வர லைட்டு, அவர் யூதாஸ் வரான் சோல்ஜர்ஸ் வரான்னு தெரிஞ்சு அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த அறிவிப்பை கொடுக்கிறாரு. பாருங்களேன், அறிவிப்பை கொடுத்து மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது, இதோ அப்படின்றார். பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில், இது வரைக்கும் எதிர்காலத்தை பத்தி அவர் நான் பாடுபட போறேன் சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ பட வேலை வந்தது, பாவிகளுடைய கையில் ஆல்ரெடி ஒப்பு கொடுக்கிற டைம் வந்துருச்சு, பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறாரு. பாருங்களேன், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில, பாவிகள் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா த சின்னர்ஸ். பாருங்களேன், அந்த மத தலைவர்களை பாவிகள் என்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பரிபூர்ணமான ஒரு ஒரு மலரான தேவகுமாரன், பரிசுத்த தேவகுமாரன் பாவிகளுடைய அகோர கையில் ஒப்பு கொடுக்கப்படுறார். ஒருத்தர் எழுதுறாரு, துரோகி இந்த கூலியால் கையில் அவருக்கு ஒப்பு கொடுத்தான், அந்த கூலியாள்கள் வந்து மாயமால தலைவர்கள் கையில் அவரை ஒப்பு கொடுத்தாங்க, அந்த மாயமால தலைவர்கள் அவருக்கு செய்யக்கூடாத கொடுமை அவமானத்தை செஞ்சு அந்நியாயமான நியாயாதிபதி கிட்ட ஒப்பு கொடுத்தார். அந்த நியாயாதிபதி கொடுமையான போர் வீரர்கள்கிட்ட மனுஷகுலம் மிகவும் மென்மையான மிகவும் உணர்வுள்ள மனிதனுக்கு செய்யக்கூடாத கொடுமையை வெறுப்பை காமிக்கும்படி அதான் அவருக்கு நடக்க போகுது. அவுட்ரேஜ் ஒவ்வொரு பகுதியிலையும் அகோரம் அவருக்கு நடக்க போகுது. அது தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு பாருங்களா, அவருடைய மாட்சிமையான கட்டளை, இதோ மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாரு, செய்யக்கூடாத கொடுமை அவருக்கு செய்ய போறாங்க, அதனால என்ன செய்வோம், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் நாம் ஒளிந்து கொள்வோம்ன்றாரா, எழுந்திருங்கள் இங்க எங்கேயாவது மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவோம் தப்பித்து போவோம்ன்றாரா, என்ன சொல்றாரு, எழுந்திருங்கள் போவோம். எவ்வளோ வெற்றி குரல் அங்கே தெரியுதா, மாட்சிமையான குரல், வேகமாக ஒளிஞ்சுக்குவோன்னு இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நம்மளை இது அதமாக்கிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு. அவர் கண்ணியத்திலையும் அதிகாரத்திலையும் போவோம், இங்கே எதையும் ஒரு ஐடென்டிக்கு நடக்க போகிறது இல்லை, ஒரு அவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. அவங்க இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் போய் அவங்கள சந்திக்கிறார், யாரை தேடுகிறீர்கள், நான் தான் அப்படின்னு இவரா விருப்பமாக சுயமா அவங்க கைகளுக்கு போறார். பாருங்களேன், ஒளிந்துக்கும் புறப்படுங்கள் அவர்களுக்கு போவோம் அப்படின்றார். அதான் கெத்செமனுடைய ரெண்டாவது அனுபவம், சீஷர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அவர் ஏற்பட்ட சம்பாஷணையை பார்க்கிறோம். மீதி இருக்கிற நேரத்துல பயன்பாடாக அவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த மையமான பாடத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக விவரமாக பார்ப்போம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நீங்களும் நானும் இயேசுக்கு உண்மையாக சொல்றது ஒன்று வாழ்றது ஒன்றுன்னு வாழாமல் இருக்கணும்னா, நீங்களும் நானும் இயேசுக்கு மறுதளிக்காமல் அவருக்காக தைரியமாக அந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி சாட்சியாக நின்று இந்த மாறுபாடான சந்ததியில் அவருக்கு மகிமையாக வாழணும், பாவத்தை கொல்லணும் அப்படின்னா, இந்த மாபெரும் முக்கியமான பாடம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுகிற பாடத்தை படிக்கணும், நடைமுறையா தெளிவாக படிக்கணும். இந்த பாடம் அந்த அப்போஸ்தலர்களை மாத்தி அவ்வளோ மாத்துச்சுன்னா நம்மளை மாத்தணும் இந்த பாடம் இல்லைங்களா. அதை தெளிவாக படிக்கணும். இது எந்த அளவுக்கு முக்கியம் அந்த சந்தர்ப்பத்தையே யோசிச்சு பாருங்க. இயேசு வந்து இந்த கெத்செமனேவே இயேசுடைய பாடு தான் மைய நோக்கம். அவர் எந்த அளவுக்கு அந்த பாடு எவ்வளோ அவருக்கு செஞ்சிச்சு, அதை எவ்வளோ செஞ்சாலும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். அந்த பயங்கரமான பாடுகளுக்கு மத்தியில் அவர் ஒரு நேரத்தை எடுத்து அந்த சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறார். கற்பனை பண்ணி பாருங்க, அந்த வியாகுலத்தில் அந்த அந்த இருள் மேகங்க அந்த அந்த தோட்டம், அந்த இருளான நேரத்தில் அவர் உள்ளே போய் பாடுபடுறாரு. தாங்க முடியாத மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எனக்கு கொண்டிருக்கிறேன்னு அவர் ஓடி போய் ஜபம் பண்ணி, பிதாவே கொடுமானா நீங்கள் கடவுதுன்னு ரத்த வேர்வு சிந்தி அந்த தேவதூதன் ஹெல்ப் பண்ணுறார். அந்த நேரத்தில் அந்த வியாகுலத்துக்கு மத்தியில் அவர் ஜபத்தை நிறுத்திட்டு ஓடி வந்து சீஷர்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு வராருன்னா, அது காது நம்ம கசக்கி என்ன சொல்றாருன்னு கேட்க நம்ம வரும்போது அது எவ்வளோ முக்கியமான பாடமா இருக்கும். இவ்வளோ கற்றுக் கொடுத்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த நேரத்தில் ஒன்று கற்றுக் கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ முக்கியமான பாடம். யோசிச்சு பாருங்க, அது என்னதான் சொல்றாருன்னு நம்ம பார்த்து கேட்டோன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. நம்ம காதில் எவ்வளோ ஒழிக்கணும், அது எந்த நேரத்தில் சொன்னாரு தெரியுமா, அது எந்த சூழ்நிலையில சொன்னாரு தெரியுமா, அது எவ்வளோ முக்கியம். அது அவருடைய பெரிய கவலை அந்த வியாகுலத்துக்கு மத்தியில் அந்த சீஷர்களுக்கு மேலே இருந்த கவலை என்ன, நீங்கள் அது இருக்கணும் இது இருக்கணும் உங்களுக்கு அது இருக்கணும் அது நடக்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கக்கூடாது, நீங்கள் சோதனைக்குள்ளே போயிடக்கூடாதப்பா, அதான் பெரிய கவலை அவருக்கு இருந்துச்சு. நீங்கள் சோதனைக்குட்படக்கூடாது, அதான் அவருடைய மிகப்பெரிய கவலை. அந்த கவலை அந்த சோதனைக்கு நீங்கள் உட்படக்கூடாது, அந்த சோதனைக்கு ஏன் உட்பட்டுருவீங்கன்னு ஒரு 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 அடிப்படையும் சொல்கிறார். ஏன், உங்கள் ஆவி உற்சாகமானது தான், உங்கள் மாம்சமோ பலவீனம் உள்ளது, நீங்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது. சோதனைனா என்னங்க, ரொம்ப வல்லமையான ஒரு காரியம். சில நேரங்களில் அது நமக்கு சோதனை என்னும்போது வாழ்க்கையில் வர கஷ்டத்துக்கும் பைபிள் பயன்படுத்துது. ஆனால் அநேக நேரங்களில் வேத பைபிள் சோதனைன்னும்போது ஒரு தீமையை செய்யறதுக்கு, ஆண்டவரோட ஆண்டவர் கீழ்படியாமல் போகிறதுக்கு, ஆண்டவருக்கு விரோதமாக போகிறதுக்கு, அதான் சோதனை. சோதனைக்குட்படக்கூடாதுன்னா அது உள்ளே போகக்கூடாது, ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி. அதுவே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ப்ராசஸ் உடனே நடந்துடுறதில்ல. ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவனுக்கு நடக்கிற காரியம் வந்து அவன் சோதனைக்குள்ளே போவான். சோதனைக்குள்ளே போன விளைவாகத்தான் பாவம் செய்வான். சோதனைக்குள்ளே போகாமல் யாருமே பாவம் செய்ய மாட்டாங்க, மிக விசேஷமாக விசுவாசிங்க. சோதனை முதல்ல சாத்தா விசுவாசியை பாவம் செய்ய வைக்கிறது எப்படி, சோதனைக்குள்ள போது அது ஒரு ப்ராசஸ் ஒரு வலையில போய் மாற்ற மாதிரி. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சிலந்தை வந்து அது பூச்சை பிடிக்கணும்னா என்ன பண்ணுமா, அந்த பூச்சி எங்கேயோ இருக்கும் அது மேல ஒரு சின்ன த்ரெட்டு போடும், ஒரு நூல் போடும். அந்த பூச்சி வந்து என்ன சின்ன த்ரெட்டு தானே, அது என்ன பண்ணிட போடு அப்படின்னு சும்மாவே அது அங்கங்க போயிட்டு இருக்கும். இன்னொரு த்ரெட்டு போடும், அப்படியே போட்டு 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 சில நேரம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பத்தில் நினச்சது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு என்ன ஆகுது, அது ஃபுல்லாக த்ரெட்டு வந்த உடனே அது தப்பிக்கலான்னு பார்க்க அது இப்படி இப்படி பண்ண போய் இன்னும் சிக்கிக்குது, தப்பவே முடியாத அளவுக்கு சிக்கிக்குது. அப்படித்தான் நீங்களும் நானும் சோதனையில் உழுகுறது. ஒன்றுமே இல்லையே சின்னது தானேன்னு நம்ம பார்த்து அது இடம் கொடுக்குறோம், அது இன்னும் போட்டு 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 சிலந்த வலையில் மாட்டிக்கின மாதிரி ஒரு தடவை உள்ளே போயிட்டோம், முடிஞ்சு போச்சு, பாவம் செய்யாம வெளியே தப்ப முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பெரிய கவலை என்ன தெரியுமா, நீங்க சோதனைக்கு உள்ள போக கூடாது. சோதனைக்கு ஏன்னா உள்ள போயிட்டீங்க ஒன்னும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய கற்பனை மிகப்பெரிய ஆசை இந்த நேரத்தில் என்ன, நீங்க சோதனைக்குள்பட கூடாது. இந்த சோதனை என்ன மாதிரி சோதனை, இந்த நேரத்தில் இம்மட்டும் என்னை பின்பற்றி வந்த நீங்க, எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி வந்த நீங்கள் முதல் தடவை என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க. என்னை நம்பாமல் போயிடுவீங்க, என்னால் இடரல் அடைவீங்க. அது உடனே நடந்துடாது. நீங்கள் சோதனைக்குள்ளே போன பிறகு தான் அப்படி ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீங்க. இன்னும் பேதுருடைய விஷயத்தில் அவருக்கு தெரியவே தெரியாது, அவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சபித்து ஒரு ஆணைகளெல்லாம் எடுத்து அவர் செய்வான். அது எவ்வளோ பெரிய சோதனை. அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அதைத்தான் நான் விரும்புகிறேன், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே அவர் லூக்கா 22:31 சொல்லியிருக்கிறாரு, பேதுருவே பேதுருவே சாத்தான் உன்னை புடமிடும்படிக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டான். ஆனால் நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஏன்னா இப்போ சாத்தான் உங்களுக்குள்ளே வேலை செய்ய போகுது, சாத்தான் உங்களுக்கு மத்தியில் வேலை செய்ய போகுது, அந்த சோதனையை கொண்டு வரப்போகுது. சாத்தானுடைய பவர் அங்கே இருக்க போகுது. அதில் நீங்கள் போகக்கூடாது. அதில் போகணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அதான் ஆண்டவருடைய பெரிய கவலை. செய்ய என்ன செய்யணும் போகக்கூடாதுன்னா, ரெண்டு ஒரு பெரிய காவலாளர்கள், பெரிய பாதுகாவலாளர்கள், கார்டியன்ஸ். நீங்கள் சோதனைக்குள்ளே போகாதபடிக்கு உங்களை காக்கக்கூடிய ரெண்டு சோல்ஜர்ஸ் என்ன தெரியுமா, ரெண்டு காவலாளர்கள் என்ன தெரியுமா, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. இது ரெண்டு தாப்பா உங்களை காப்பாற்ற போது சோதனைக்குள்ளே போகாதபடிக்கு. ஏசு சொல்கிறார் இதை பாருங்களேன். வேற எல்லாம் சொல்கிறவங்க பேச்சை நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி நானும் பாவி. ஏசு அப்படியா, எல்லா விதத்துலேயும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவர், ஒரு பாவம் செய்யாதவர். எப்படிங்க அவர்னால இருக்க முடிஞ்சிச்சு? அவருடைய இருதய ரகசியத்தை இங்கே நமக்கு சொல்கிறார். எல்லா விதத்துலேயும் எனக்கும் சோதனை வந்துச்சு, ஆனால் நான் ஒரு பாவம் செய்யாததுக்கு காரணம் என்ன, நான் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணதுனால தான். அதனால தான் நான் பொழைச்சேன். அது உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். நீங்கள் விழித்திருந்து, இந்த ரெண்டு காவலாளர்கள் எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் காண்டி விழித்திருந்து ஜபம் பண்ணுகிறதா இருந்தால் உங்களுடைய மனதையும் சிந்தனையையும் நாவையும் செயல்களையும் கட்டுப்படுத்திக்கலாம், பாவம் செய்யாதபடிக்கு கட்டுப்படுத்திக்கலாம். இந்த ரெண்டை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்க பார்ப்போம். முதலாவது விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா என்ன, இது சரீர விழிப்பை பற்றி மாத்திரம் இல்லை, ஒரு ஒரு ஓமானமாக ஒரு அடையாளமாக ஆவிக்குரிய விழிப்புக்கு சொல்லுது. ஏன்னா தூக்கம் அண்ணும்போது நம்மளை இந்த உலகத்திலேருந்து உடனே நம்மளை கட் பண்ணிடுது தூக்கம் இல்லைங்களா. எவ்வளோதான் கஷ்டம் பிரச்சனை இது இப்படி இருந்தால் தூக்கத்தில் நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிடும். உடனே என்ன உண்மை நம்மளை சுற்றி நடக்குதுன்னே தெரியாதபடிக்கு ஒரு உலகத்துக்கு போயிடுறோம் தூக்கம். ஆவிக்குரிய விதத்திலையும் நமக்கு தூக்கம்னும் போது ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்ற உணர்வில்லாத வாழ்றது தான் ஒரு தூக்கம், தூக்கம் நிலை. விழித்திருப்பதுனா என்ன, ஆவிக்குரிய உண்மைகளுக்கு விழிப்புள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக இருக்கிறது. அதுக்கு தான் அவர் கூப்பிடுறார், விழித்திருங்க. ஆவிக்குரிய உலகத்தை பற்றி ஒரு உண்மைகளை பற்றி ஒரு விழிப்போடு அலர்ட்னஸாக இருக்கணும். ஒரு உதாரணம் கொடுத்தா ஒரு பையனை யோசிச்சு பாருங்கள். ஒரு பையன் ரொம்ப வறுமை, ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு ஒரு சுதான் மாதிரி ஒரு ஸ்லம்மில் வயிறெல்லாம் எலும்பெல்லாம் தெரியுது, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பசி பஞ்சம். அவன் இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா அந்த ஊரெல்லாம் நகரெல்லாம் ஓடுற அழுக்கு நாத்தம் பிடிச்ச சாக்கடை. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டென்ட் போட்டுட்டு அங்கே இருக்கிறான், ஒரே நாத்தம். அப்படி இருக்கிறான் அவன், அந்த மாதிரி ஒரு அகோர நிலைமையில் வறுக்கிற வறுமையில் இருக்கிற அவன் திடீர்னு தூங்குறான். தூங்கினவுன்னா என்ன ஆகுது, அந்த நாத்தம் தெரியல, சுற்றி இருக்கிற இதெல்லாம் தெரியல, வறுமை தெரியல. திடீர்னு அவன் தூக்கத்தில் ஒரு கனவு வருது, அவன் பெரிய அரச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன நினைக்கிறான், கனவு உலகத்தில் அரச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பேலஸில் இருக்கிறான். அந்த பேலஸ்க்கு வெளியே கார்டன் இருக்குது, துண்ணை சாப்பாடு இல்லை. ஆனால் அந்த கனவில் அவனுக்கு பெரிய ஐஸ்கிரீமு விருந்து அது இதுன்னு சாப்பிட்டு, திடீர்னு எப்படி உண்மை உலகத்திலேருந்து கட்டாயிடுறான் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு தூக்கத்தில் டோட்டலி அவுட் ஆஃப் டச்சுன்னுவாங்க, அவனை வறுக்கிற வறுமையிலிருந்து அவனை வேற உலகத்துக்கு உண்மையிலிருந்து கொண்டு போயிடுது. எப்படி இந்த சரீர உலக தூக்கத்தில் நடக்குதோ அதே மத்தாங்க ஆவிக்குரிய தூக்கத்திலையும் நடக்கிறது. ஆண்டவர் பாருங்களேன், அங்கே ரத்த வேர்வு வரளவுக்கு ஆவிக்குரிய உலகத்தை பற்றி உண்மையாக அவர் உணர்றார். அது கனவில்லை அவருக்கு. இவங்க செஞ்ச பாவம், இவங்க இருக்கிற சீர்கேடான நிலையிலிருந்து இவங்களை காப்பாற்றணும், இவங்களை ரட்சிக்கணும். பேதுரு யோவான் அங்கே இருக்கிற சீஷர்களுடைய பாவத்தின் பாத்திரத்தை அவர் பார்க்கிறாரு. அது எவ்வளோ அகோரமாக இருக்கு, எவ்வளோ உண்மையாக தேவனுடைய கோபாக்கினை வரப்போதேன்ற அளவுக்கு அந்த ஆவிக்குரிய உண்மைகளுக்கு எந்த அளவுக்கு விழிப்பாக இருக்கிறார்னா, அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஏற்பட்டுச்சு, ரத்த வேர்வே வந்துருச்சு, அந்தளவுக்கு விழிப்பாக இருக்கிறார். இவங்க கொஞ்சம் தூரம்தான், அதை பற்றி ஒன்றுமே தெரியல. நல்லா தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க. ஒருவேளை அவங்க வந்து ஆண்டவர் மாதிரி அது பாத்திரம் குடிக்க வேண்டியதே இல்லைன்னு உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு இன்னும் அடுத்தது என்ன நடக்க போகுது, அவங்களுடைய இருதய நிலைமையே ஆவிக்குரிய நிலைமையே தெரியாதபடிக்கு தூக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாம் சமாளிச்சுக்கலாம், நம்மனாலையா செத்தாலும் இயேசுவோடு இருக்க போகிறோம், நம்ம எதுக்கு ஜெபிக்கணும். நல்லா தூங்குறாங்க, ஆவிக்குரிய உண்மை. அவங்களுக்கு வரப்போகிற சோதனையை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் ஆவிக்குரிய தூக்கத்தை, அவங்க ஆவிக்குரிய நிலைமையே தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணப்படும் போது அவங்களுக்கு வரப்போகிற சோதனை என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன் இப்படி தூக்கோங்க, நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழ்கிறோம், அப்படி தானே வாழ்கிறோம். ஆவிக்குரிய உண்மைகள் நமக்கு தெரியுதா இல்லையே, அந்த மாதிரி இருக்காதீங்கன்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மலை பிரசங்கத்தில், அந்த ஒளிவ மலை பிரசங்கத்தில் ரெண்டாவது வருகையில் மீண்டும் மீண்டுமாக அவர் என்ன சொன்னார், விழித்திருங்க, பி வாட்ச்ஃபுல். நான் வருகிற வேல் ஒரு திருடன் எப்போ வருவான் அந்த எஜமானுக்கு தெரிஞ்சா அவன் விழித்திருப்பான் இல்லையா. விழிப்பு இருக்கிறத உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வளர முடியாது, பொழைக்க முடியாதுன்றார். ஏன் நமக்கு தூக்கம் வருது, ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆவிக்குரிய விதத்தில்னா, மூணு காரணங்கள் வேகமாக நான் சொல்கிறேன். ஒரு குளோரோஃபார்ம்னு ஒரு லிக்விட் இருக்குது, குளோரோஃபார்ம்னா அது வந்து அது கேனு ஒரு பாட்டிலில் திறந்து விட்டோன்னா அந்த புகையை இங்கே திறந்து விட்டோன்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு 30-20 செகண்ட்லேயே நீங்கள்லாம் அப்படியே சாஞ்சு தூங்கிடுவீங்க, மயக்கம் அடித்து விழுந்துருவீங்க. குளோரோஃபார்ம் அந்த மாதிரி ஆவிக்குரிய குளோரோஃபார்ம் நமக்கு இந்த உலகத்தில் மூணு லெவலில் கொடுக்கப்பட்டிருக்கு. மூணு குளோரோஃபார்ம் நம்மளை எப்போவும் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு. முதல் குளோரோஃபார்ம் எது தெரியுமா, முதலாவது குளோரோஃபார்ம் நம்மளுடைய எஞ்சி, நமக்குள்ளேயே இருக்கு நம்மளுடைய எஞ்சி இருக்கிற பாவம், நம்மளுடைய மாம்ச பலவீன மாம்சம் இல்லைங்களா, அது நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு 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 நாட்டம், ஒரு போக்கு, எப்போ பாரு தூங்கணும் ஆவிக்குரிய விஷயத்தை குறித்துன்ற ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துது. பாருங்களேன், அந்த ஏழை பையன் மாதிரி நம்மளும் ஆவிக்குரிய விதத்தில் வறுமனா வறுமை, ஸ்லம்னா ஸ்லம் நம்ம நிலைமை. பைபிள் ரொம்ப ஆழமான வறுமை வார்த்தைகளை பயன்படுத்துது. நீங்கள் நிர்வாணிகளாகவும் குருடர்களாகவும் பட்டினி பசியும் தாகமும் உள்ளவர்களாக ஆவியில் எப்படி இருக்கிறோம், ஐஸ்வர்யவான்களா, எளிமை உள்ளவர்கள். அதை உணர்றவங்க தான் பாக்கியவான்கள்ன்றார் இல்லைங்களா. எளிமைன்றது வந்து ரொம்ப என்னால் ஒண்ண முடியாது, நான் என்னால் ஒன்றும் இல்லை, என் கிட்ட நான் என்னமே இல்லைன்னு கூணி குறுகிற ஒரு வறுமை. ஸ்லம்மை விட ஸ்லம்மில் நம்ம இருக்கிறோம், சாக்கடைனா சாக்கடை. இந்த ஊரெல்லாம் இப்போ ஆதாமிலேருந்து வந்த ஒரு சாக்கடை நம்ம வெளியில் இல்லைங்க, நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஓடுது. அருவறுப்பான சாக்கடை, தாங்க முடியாத நாட்டம் பிடிச்ச எல்லா விதமான பாவங்களும் இருதயத்துக்குள்ளே புறப்படும்ன்ற ஒரு சாக்கடை நமக்குள்ளே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லம் கிட்ட வாழ்ந்துக்கிட்டு எந்த மாதிரி ஒரு மனுஷருங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாழணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சாக்கடை வறுமை, இப்படி ஒரு ஸ்ட்ராங் வறுமை நமக்கு இருக்கும்போது, நாட்டம் பிடிச்ச சாக்கடை இருக்கும்போது, இந்த சீர்கெட்டான இருதயம், நம்மளால் இயலாம நம்முடைய பலவீனத்தெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் பெரிய பாவத்தை செய்யக்கூடியவன் நான். ஏன்னா எல்லா பாவத்தின் வித்தம் என்கிட்ட இருக்கு, என் இருதயம் அகோர பாம் இருக்கு என் இருதயத்தில், அது எப்படின்னா வெடிக்கோன்ற உண்மையை உணர்ந்து வாழ்றது யாரு, இருதயம் எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ பெரிய எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கு, அதை நம்ம பார்க்காதபடிக்கு ஒரு குளோரோஃபார்ம் நமக்குள்ளேயே இருக்கு. அதை உணராதபடிக்கு அவ்வளோ மோசம் நமக்கு தெரியுதா, நமக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கு நம்ம, ஏன்னா அவ்வளோ வறுமை நமக்கு இருக்குன்னு தெரியுதா இல்லையே. அந்த குளோரோஃபார்ம் என்ன பண்ணுது, நீ ராஜா பாணி, அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் என்ன வருது, நமக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பகல் கனவு, உள்ளுக்குள்ளேயே ஒரு பகல் கனவு. அந்த புவர் ஸ்லம் பாய் மாதிரி நம்மளும் ஒரு கனவு உலகத்தில், நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுங்களா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் பைபிளை படிக்கிறேன், நான் ரொம்ப யோகியங்க, நான் எவ்வளோ பரிசுத்தம், நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரலோகத்தில் எனக்காக ஒரு இடம் இருக்கிறது, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், அப்படின்ற ஒரு பகல் கனவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பகல் கனவில் என்ன நடக்குது, இப்படி ஒரு பகல் கனவில் வாழும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப யோகியன், அந்த அவன் கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். கனவில் என்ன நினச்சிட்டு இருக்கான், ராஜா ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், சாக்கடை பக்கத்தில் இருக்க சாக்கடையில் இருக்கிறான், பெரிய பேலஸில் இருக்கிறேன், அப்படின்ற ஒரு கனவுல காண்றோமா, நம்மளும் ஒரு கனவு காண்றோம், நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது, என் இருதயம் ரொம்ப சுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிக்கிட்டு அப்படி பரலோகத்துக்கு பாதி வழியில போயிட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் எல்லாம் ஆல்ரெடி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், இயேசு எனக்காக இல்லை, அப்படி ஒரு பகல் கனவுல நம்ம வாழ்றதுனால தான் என்ன ஆகுது தெரியுங்களா, நம்ம இருதய அகோர தெரியாம நமக்கு இருக்கிற ஆபத்து தெரியாம ஒரு பகல் கனவுல வாழ்றதுனால தான் கிருபையின் சாதனங்கள்ல நம்ம ஒரு கேம்ஸ் விளையாடுறது இல்லைங்களா. ஜபோன்றது ஒரு கேம், முடிஞ்சா பண்ணிக்கலாம் இல்லைன்னா இல்லை. அப்போதான பக்தியின் வேஷத்தை போடலாம் நமக்கு வருது பாருங்களேன். கட் கார்னர்ஸ் வாங்க இங்கிலீஷில், நம்முடைய பக்தி வாழ்க்கையில் கட் கார்னர் பண்ணுறது. இப்படி ஒரு பகல் கனவுல வாழும்போது நமக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு ஜபிச்சா பரவாயில்ல, ஜபிக்கலன்னா பரவாயில்ல, விழித்திருந்து ஜபிக்கணுமா, ஏன் நான் என்ன மோசமாகற போகிறேன், ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் எவ்வளோ உத்தமன், நாங்கள் ராஜா ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் பாருங்களேன், நான் எவ்வளோ பெரிய பேலஸில் இருக்கிறேன், எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்ற பகல் கனவுல இருக்கிறதுனால தான் ஜபம் நமக்கு முக்கியம் படுறதில்ல, ஜபத்தில் முக்கியத்தை படுறதில்ல, வேத வசனம் முக்கியமாக தோன்றதில்ல, அதை படித்தா தான் அனுதினம் அப்போ இல்லைனா எனக்கு ஆபத்து வந்துடுமேன்ற பயங்கரம் நமக்கு தெரியறதில்ல. ஜபம் பண்ணாலும் வெறும் ஜபம் மலுப்புற வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள் தான், ஊக்கமான ஜபம் ஏசு செஞ்ச மாதிரி ஜபங்களாக இருக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம பாவத்துக்கிட்ட நம்ம கேம்ஸ் விளையாடுறது, மனசாட்சியை டபாய்க்கிறது, பாவத்தோடு விளையாடுறது, ஒரு டிவியில் பார்க்குறோம் ஒரு நல்ல காட்சி, கிஸ்ஸிங் காட்சி, ஒரு செக்ஸ், நானும் அப்படி ஆக மாட்டேன், என்ன தான் பண்ணுறாங்கப்பா, எனக்கெல்லாம் நான் அப்படி ஆயிடுவேண்ணா, ஒரு போதும் இல்லை, நானும் எவ்வளோ உத்தமன், நானும் சர்ச்சுக்கு போகிறவன் இல்லையா, அதனால அசிங்கமானதை பார்க்கறது மொபைலில் பார்க்க, ஏன் நல்ல குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கா உங்களுக்கு, உள்ளுக்குள்ள குளோரோஃபார்ம் உங்களை தூங்க வச்சிருக்கு, உங்களுக்கு ஆபத்தே தெரியாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது. அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அனஸ்தீசியா, அதோடு முடியாது, நம்ம சோதனையில் போகிறதுக்கு அது பத்தாது. ரெண்டாவது அனஸ்தீசியா இந்த உலகத்திலேருந்து வர குளோரோஃபார்ம், இன்னைக்கு ரெவலேஷன்லாம் படித்தோம் இல்லைங்களா, பொருட்கள் எப்படி வருது, இந்த பாபிலோன் நகரத்தின் அவளுடைய வேசித்தனத்தின் மது வருது இல்லைங்களா, மயக்கம், அந்த மயக்கம் கண்களின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்ச, இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், காரு வீடு அதெல்லாம் காமிச்சு கடவுளாவது ஆண்டவராவது பரிசுத்தமாவது தேவனாவது இதெல்லாம் பாரு எவ்வளோ, இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லையே, அந்த கார் இல்லை, இந்த வீடு இல்லை, இந்த ஆடம்பரம் இல்லை, எப்போ பார் கடவுள் கிடவுள் நியாய தீர்ப்பு நரகம் அதெல்லாம் ஆண்டவருடைய பிரமாணம் திருடக்கூடாது அதெல்லாம் விடு, இங்கே பார் எவ்வளோ நல்லா இருக்குது, இதுதானே முக்கியன்ற குளோரோஃபார்ம் வந்து அப்படியே ஆவிக்குரிய உலகத்துக்கு மயக்கம், கடவுள் மதிப்பு இல்லை, ஆண்டவர் மதிப்பு இல்லை, அவர் பிரமாணம் எல்லாம் மதிப்பு இல்லை, இந்த ரெண்டு லெவல் எனஸ்தீசியா வந்த உடனே என்ன ஆகுது, முதல்ல உள்ளுக்குள்ளேயே அனஸ்தீசியா, ரெண்டாவது அனஸ்தீசியா உலகத்தில் வந்த உடனே மூணாவது சாத்தம் வந்து தேர்ட் லெவல் அனஸ்தீசியா கொடுத்து உங்களை சோதனைக்குள்ளே தள்ளி விட்டுறான். இப்படித்தான் சோதனைக்குள்ளே நம்ம போகிறது. விழித்து இல்லாமல் இருந்தால் முதல்ல இஞ்சி இருக்கிற பாவம், ரெண்டாவது உலகத்தின் வஞ்சனையான கவர்கிற உலகம், மூணாவது வஞ்சனையான சாத்தம், மூணு குளோரோஃபார்ம் நம்மளை வந்து விழிப்பில்லாதபடிக்கு நம்மளை ஜபிக்கிறது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, ஒன்றா இல்லை, சோதனைக்குள்ளே போய் வாழ்க்கை அழியிறது. என்னால் யோசிக்க முடியுமா, என்னங்க பாஸ்டர் அவ்வளோ ஈஸியாக விழுந்துருவோமா, எவ்வளோ பக்தியுமே, இத்தனை வருஷம் நான் 15-20 வருஷம் விசுவாசியாக இருக்கேன், ஒரு நிமிஷத்தில் நான் பெரிய பாவத்தை செஞ்சிருவேன்னா, தாவீது அவ்வளோ பெரிய பாவத்தை செய்யும் போது சின்ன பையன் இல்லைங்க, அவன் பெரிய அரசன், பெரிய ராஜா, குடும்பம் பேர் ஊரெல்லாம் பரவின, இதில் என்ன மாதிரி விழுந்துட்டான் பாருங்க, நீங்களும் நானும் உழுவ முடியாது. பேதுரு என்ன சும்மாவா 3 வருஷம் இயேசுவோடு இருந்தாரு, உழுவ அவங்க விழுந்துட்டாங்க, தாவீது விழுந்தா, நீங்களும் நானும் என்னங்க, சாத்தா உங்களையும் எனக்கும் மயக்கத்தை கொடுத்து வஞ்சனையை கொடுத்து அந்த பெரிய பாவங்களை செய்ய வைக்க முடியாதுன்னு நினைச்சு வாழ்றீங்களா, விழுத்துருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்துருங்க. இதனாலதான் மயக்கம், இது வெறும் விழுத்திருக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல, முதல் காவலன் விழுத்திருக்கணும், ஒரு வாட்ச்மேன், நம்ம வீட்டில் வாட்ச்மேன் போடணும், நம்ம ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு வாட்ச்மேன் போடணும், அந்த ஆத்மாவை காப்பாற்றணும்னா முதல் வாட்ச்மேன் என்ன, அவன் விழுத்திருக்கணும் எப்பவும், இன்னொரு வாட்ச்மேன் என்ன, விழுத்திருந்து ஜபிக்கணும், இது ரெண்டு தான், ரெண்டை பிரிக்க முடியாது, நாம் விழுத்திருந்தாதான் நாம் ஜபிக்கவே முடியும் பாருங்களேன், அதனால தான் பேதுரு 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா, ஜபம் பண்ணும்படிக்கு விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஏன்னா விழித்திருந்து தெளிந்த புத்தியில்னா உன்னால ஜபமே பண்ண முடியாது, ஜபமே பண்ண முடியாது. அதெல்லாம் சும்மா ஜபம் சொல்லிக்கலாம், ஜபம் பண்றதெல்லாம் முடியாது. பாருங்களேன், நம்ம எப்போ தூங்கி இந்த ஆவிக்குரிய உண்மைகளுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இந்த பிரஸ்டீஷர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, இந்த தூங்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், சுய நம்பிக்கை. பேதுரு, நான் செத்தாலும் உம்மோடு வருவேன் ஆண்டவரேன்ற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு கேர்லெஸ்னஸை உண்டாக்குச்சு, தூக்கம் உண்டாக்குச்சு இல்லைங்களா. சரீர தூக்கம் ஆவிக்குரிய சுய நம்பிக்கையினால தான் வருது இல்லைங்களா. நீங்கள் விழித்து இல்லைன்னா உங்கள் இருதயம் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி உங்களை வஞ்சித்துக்கிட்டு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் காண்டி விழித்து இல்லைன்னா உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி உங்களை வஞ்சித்துக்கிட்டு தான் இருக்கும். நீ பரலோகத்து பெயர்வ கவலைப்படாத, நீ உத்தமன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவ, நீ எப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து கொடுத்து அந்த மயக்கத்தில் தான் உங்களை சோதனையில் தள்ளும். எவ்வளோ பரிதாபம், யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றவங்க கோழைகளாக ஓடுற மாதிரி ஆயிட்டாங்களே, என்ன மாதிரி பண்ணிருச்சு அப்போஸ்தலர்களை, நீங்களோ நானோ என்ன. ஆவிக்குரிய விழிப்பு தான் நம்மளை ஆவிக்குரிய ஆபத்துகளுக்கு உணர்வுள்ளவர்களாக செய்து சோதனைக்குட்படாதபடிக்கு செய்யும். ஒரு இங்கிலீஷில் வேக்ஃபுல்னஸ் இஸ் த கண்டிஷன் டு கிரியேட் த கிளைமேட் ஆஃப் ப்ரேயர்னுவாங்க. விழித்திருப்பது தான் ஜெபிக்கும் சுற்றுநூல் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிபந்தனை. நீ ஜெபிக்கணுமா, சில பேர் நல்லா ஜெபிக்கிறது முடியாத காரணம் விழித்து இருக்கிறது இல்லை, இவனுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஆபத்துகள் தெரியறது இல்லை இல்லைங்களா. சோதனையின் ஆபத்து, எஞ்சி இருக்கிற பாவத்தின் ஆபத்து விழித்து இருக்காதனால தான் ஆவிக்குரிய ஆபத்துகள் நமக்கு தெரியறது இல்லை. தூங்கிடுறோம் நல்லா, விழித்து இல்லாதபடி இருக்கும்போது நம்ம செய்கிற ஜபம் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான், வார்த்தைகள் தான். உண்மையாகவே நம்ம ஜபம் பண்ண முடியாது. பாருங்களேன், ஜபம்னா இயேசு பண்ணுற ஜபம் பாருங்களேன், அவிக்குரிய உண்மைகளுக்கு எந்த அளவுக்கு விழித்திருந்தாலும் ஒரு நடம்பு நாடி அந்த மாதிரி நமக்கு ஜபம்னா என்னன்னு தெரியுமா, நடம்பு நாடி எல்லாம் அதிர்ற அளவுக்கு அது வெத்த வேர்வை வியாகுலத்தோடு பண்ணுற ஜபம்னா என்ன நமக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஆபத்தே தெரியறதில்ல, விழிப்பே இல்லை, வரக்கூடிய பிரச்சனையே தெரியறதில்ல. அதனால என்னத்துக்கு சொன்ன ஜபத்தையே சொல்லிட்டு ஆண்டவரே இன்னைக்கு நான் தூங்க போறேன், என்னை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை கொடுங்கன்னு பாதி ஜபத்திலேயே தூங்கிடுறது தான் ஜபம். நம்ம ஜபம் அது ஜபம், அது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. இல்லைன்னா நான் விரும்பத்தக்க உண்மை உள்ள கிறிஸ்தவனா நீங்க வாழ முடியாது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாத்தலன்னா பாருங்களேன். இதான் விழித்திருந்து தான் ஜபத்தின் சுற்றுச்சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துறது. இந்த சீஷர்கள் ஏன் ஜபிக்கலை, ஏன்னா அவங்க விழித்திருக்கலை, அவங்க ஆபத்துக்கு அவங்க உண்மையாக இருக்கலை பாருங்களேன். ஏன்னா விழித்திருக்கும் போது நமக்கு தெரியும் உலகத்திலே எமர்ஜென்சின்னு தெரிஞ்சா, இப்போ ஒரு ப்ரெக்னன்சி ஆகுதுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க 2-3 நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா. சோல்ஜர்ஸ் யோசிச்சு பாருங்க, நம்ம தேசத்துக்கே ஆபத்து வரோன்னா இப்போ எல்லையில் விழித்து எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா எமர்ஜென்சி தெரிஞ்சால் விழித்திருப்போம், எமர்ஜென்சியே தெரியலன்னா என்ன விழிப்பு இருக்கிறது, நல்லா தூங்கும், ஒரு ஆபத்து இல்லை. மெக்லாரன் அப்படின்ற ஒரு பெரிய போதகர் பாருங்களேன், நம்மலாம் நான் 3-4 பேஜ் எழுதி வச்சிருப்பேன், அவர் 2 வரியில் சொல்லி முடிச்சிருப்பார். அவர் அருமையா சொல்றார் இங்கிலீஷ்ல, விழித்திருப்பதும் ஜபமும் பிரிக்க முடியாதவைகள். ஒன்று, நம்மளை ஆபத்துகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. ரெண்டாவது, ஜபம் நம்மளை ஆபத்துகளுக்கு விரோதமாக தற்காத்து கொள்ள உதவுகிறது. விழித்திருக்கிறவர்கள் தான் உண்மையாக ஜபிப்பார்கள். விழித்திருந்து ஜபிப்பாம் இருப்பது துணிகரம். விழித்திருந்து ஆபத்து தெரியுது, ஆனால் நான் பார்த்துக்குவேன், அப்படிதான் அவங்க பார்த்தாங்க பாருங்களேன். ஆபத்து வரோன்னு இயேசு சொல்லும் போது தூங்கிட்டு இருந்தாங்க. இயேசு என்ன பண்ணாரு, விழித்து துணிகரமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா, இப்படி இருக்கணும்ப்பா இல்லப்பான்னு நீ விழித்திருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு சோதனை வரோன்னு நம்ம கேட்டுக்கிட்டு அவங்கள மாதிரி தூங்கிட்டே இன்னைக்கும் நீங்க தூங்கிட்டே இருந்தாங்கன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு கடைசியில், அவங்கள தூங்குகிறவன் தூங்க கடவான். உங்களை விழிக்கிறபடி வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும். அன்னைக்கு அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓடுற மாதிரி வந்துச்சு, நியாய தீர்ப்பு சிக்ஷைகள் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த விழித்தில்லாதபடி வருகிற விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க வாழ்க்கையில். விசுவாசிகள் சொல்லிக்கிட்டு தாவீதுக்கும் அந்த ஆபத்து மாதிரி, பெரிய ஆபத்து மாதிரி உங்களுக்கும் எனக்கும் வரலாங்க. நம்ம விழித்தில்லைன்னா, விழித்தில்லாத ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனோன்னா அதனோட விளைவுகளை நம்மளும் சந்திப்போம். இன்னும் தூங்குங்கள் அப்படின்னார் இல்லைங்களா, தூங்குங்க அதனோட விளைவுகளை சந்திங்க அப்படிதான் நமக்கும் சொல்லுவார். அவர் சொல்றார், விழித்து இருந்து நாம் ஜபிக்காம இருந்தோம்னா துணிகரமா இருக்கிறோம், விழித்து இல்லாம ஜபிக்கிறோம்னா மாயமாலமா இருக்கிறோம். விழிப்பில்ல ஆனா ஜபம் பண்றோம் சொல்லியா, வெறும் மாயமால ஜபம். நாம் சோதனையை வெற்றிகரமாக சந்திப்பதற்கு இந்த ரெண்டு காரியமும் நிபந்தனைகளும் இன்றி அமையாதவைகள், இன்டிஸ்பென்சிபிள். சோதனையை வெற்றிகரமாக சந்திக்கணும்னா இதை ரெண்டும் நாம் செய்கிறவர்களா இருந்தோமானால் நாம் சோதனைக்கு உட்படாத, சோதனையை சந்தித்தாலும் அதுக்கு உள்ள போகாதபடிக்கு நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். பாருங்களா, இதான் அருமையா அவர் சொல்றத பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த மாதிரி ஜபிக்கும் போது, ஜபித்து ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்முடைய ஆபத்து அறிந்து போகும்போது ஒன்று ஜபிக்கணும், இல்லைனா துணிகரமாக இருந்தால் ஆபத்து வரும். இன்னொன்று, இந்த மாதிரி சோதனைகளை விழித்திருக்கும் போது ஆபத்துகளை கண்டு நம்ம மனத்தளர்ந்து போகக்கூடாது. ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதே, ஐயோ ஐயோ ஐயோன்னு நம்ம சில நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ பிராண்டே மோசமாக இருக்கும். இப்போ பாரு, ஓ ஓயோ ஆண்டவரே ஆண்டவரே, அப்படி இல்லை. நாம் இப்படி ஒரு ஆபத்தை அறிந்து போய் ஜபம் பண்ணும்போது, வெறும் விழுத்துக்கிட்டு இல்லை, இது ரெண்டுமே பிரிக்கக்கூடாது. ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே இப்படி தாவீது விழுந்தார், அப்போஸ்தலன் விழுந்தாங்க, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே நான் தான், அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய அருமையான வாக்குத்தத்தனம் வாழ்க்கையில் நிறைவேறுது. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அது ஜபத்தின் மூலமாக தான் நடக்கும். எப்போ பார், முறுமுறுத்துக்கிட்டு ஏசு ஜபித்த பிறகு ஐயோ ஐயோ நான் வெளியே வந்தார், வெற்றி வேந்தனாக தாங்க ஜபம் நமக்கு செய்யணும். வாருங்கள் போவோம், ஏன்னா அவருக்கு அந்த வல்லமை கிடைச்சிச்சு, தேவதூதன் பலன் கிடைச்சிச்சு. நமக்கும் அப்படித்தான் ஆகும். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் பலப்பட்டாங்க. பாவத்தை மேற்கொள்ற பலம், ஆண்டவருக்காக நிற்கிற சாட்சியா சொல்லுகிற பலம் நமக்கு எங்க கிடைக்க போகுது? நம்மள மாதிரி பலவீனமான மாம்சத்துக்கு என் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன் என் கிருபை உனக்கு போதும். உலகத்தில் இருக்கிறத விட என் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் உண்மையுள்ளவர். உன்னுடைய சாணிக்கு மிஞ்சி உனக்கு சோதனையை அனுப்ப மாட்டார், சோதனையோடு கூட உனக்கு பலனை கொடுப்பார். அப்படின்னும் போது ஆண்டவருடைய பலன் நமக்கு ஜபத்துல தான் கிடைக்கிறது. பாருங்களேன், கடைசியாக இந்த ரெண்டு கற்பனையை வலியுறுத்தும்படிக்கு நம்முடைய நிலைமை அவர் சொல்றார். பாருங்களேன், ஏன் நான் விழித்திருந்து ஜபம் பண்ணாதான் சோதனையை மேற்கொள்ள முடியும்? ஏன் நான் ஆவி உற்சாகம் உள்ளதுதான்ப்பா. எவ்வளோ சொல்றேன், நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, இதாங்க நம்ம ரொம்ப ஆவி உற்சாகம். ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆர்வத்தோடு போறவங்க தான், அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஆர்வப்படுறவங்க தான். ஆனா நமக்கு தடை செய்கிற ஒரு பிரச்சனை இருக்கு, மாம்சமோ பலவீனம் உள்ளது. பலவீனம் இது ஒவ்வொரு உண்மை, இது அவிவிசுவாசிகளுக்கு நடக்க முடியாது. உண்மையான விசுவாசிகளுக்கு தான் ஒரு பக்கம் உற்சாகமான ஆவி, இன்னொரு பக்கம் பலவீனமான மாம்சம். இது ரெண்டுமே ஒரு போர் நமக்குள்ள ஏற்படுத்துது இல்லைங்களா. எப்போ ஏற்படுத்துது? இந்த உற்சாகமான ஆவி தான் அவங்களுக்கும் சொல்லிச்சு, நாங்கள் சாகரத்துக்கும். அவங்க மயமாலமாக சொல்லலை, அது அவங்க உண்மை விசுவாசின்னா அப்படி தான் இருப்பாங்க, அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இன்னொன்று, அதோடு நம்ம முடியறதில்ல, நம்மளை தடை செய்கிற ஒரு மாம்சமும் இருக்கிறது. அதனால தான் இது நம்ம விழித்திருந்து ஜபம் பண்ணணும். பாருங்க, நம்ம சிம்பிள் பர்சனாலிட்டி இல்லை, நிறைய நேரத்தில் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஏங்க அவ்வளோ ஆர்வமாக போகிறோம், நம்ம ஏன் வெல்ல முடியல? ஏன்னா நமக்குள்ள இன்னொன்னும் இருக்கு, பலவீனமான மாம்சம். கலாத்தியர்ல சொன்ன மாதிரி மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா. நம்மளை அறியணும், உன்னை நீ அறியணும். அப்பதான் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட முடியும், ஜெயிக்க முடியும். இதான் நான், இதான் நான் இருப்பதனால் நான் எப்பொழுதும் உற்சாகமான ஆவி இல்லை, பலவீனமான மாம்சமும் இருக்கிறேன். அதனால தான் ஜபிக்கணும். பாருங்க, திருப்பியும் மெக்லாரன் ரொம்ப அருமையா சொல்றாரு, இது ரெண்டும் நமக்குள்ள இருக்கு. விசுவாசிக்குள்ள நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆத்மா சரீரம் நமக்குள்ள இருக்கிற மாதிரி எஞ்சி இருக்கிற பாவமும் ஆளுகிற கிருபையும் நமக்குள்ள இருக்கு, ரெண்டுமே இருக்கு. எப்படி ஈசாவும் யாக்கோபும் ரெண்டும் ரெபேக்கா வயிற்றில் போராடினாங்களோ அந்த மாதிரி தான் நமக்கும், எப்படி கானானியரும் இஸ்ரவேல் ஜனங்களும் போராட்டம் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் நமக்குள்ள இருக்கும். இது ரெண்டும் இருப்பதனால் அருமையா அவர் சொல்றாரு பாருங்களேன், மாம்சம் பலவீனம். எதுக்கு பலவீனம்? ஆவிக்குரிய விஷயங்களுக்கும் ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்யறதுக்கும் ரொம்ப பலவீனம், தீமையை செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதுக்கு. அது இருப்பதனால் நாம் விழித்திருந்து ஜபிக்கும் போது நமக்கு என்ன ஏற்படுதுன்னா நம்முடைய ஆவி பலம் கொள்ளுது. அந்த எக்ஸசைஸ்னால நம்முடைய ஆவி பலம் கொண்டு அந்த பலவீனமான மாம்சத்தை அடக்கி ஆளும்படிக்கு வல்லமை அதுக்கு கிடைக்கிறது. நாம் விழித்திருந்து ஜபிக்கும் போது இந்த போராட்டங்களில் நாம் புதுப்பிக்கப்பட்ட நம்முடைய இயற்கை ஆவி ஆளுகை செலுத்த ஆரம்பிக்குது, மாம்சம் அடங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை நாம் விழித்திருந்து ஜபிக்காம இருந்தோமானால், கேள்வி கேட்காத சவால் விடாத மாம்சத்தின் ஆளுகைக்கு தான் நாம் அடிமைகளாக இருப்போம். அதை மாற்றணும்னா விழித்திருந்து ஜபித்தா தான் முடியும். இதில் ரெண்டில் ஒன்று நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறது. நாம் இப்படி இருப்பதனால், நம் மாம்சம் நமக்கு இப்படி தடை செய்வதனால், இயேசுக்கு நாம் உண்மையாக பாவத்தை கொன்று உண்மையாக வாழணும்னா நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ஜான் ஓவன், அவர் ஒரு பெரிய போதகர், சோதனைன்ற ஒரு அருமையான ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறார். நீங்கள் யாராவது படிக்காமல் இருந்தால் அதை போய் படிங்க. சோதனைக்குட்படாத படிக்க நாம் விழித்திருந்து எப்படி ஜபிக்கணும்னு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் நம்மளை தற்காத்து கொள்ளணும்னு ரொம்ப அருமையான பாடம். அதை நீங்கள் படிங்க, அது ரொம்ப பயன்பாடாக இருக்கும் இந்த காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஜம்ப் பண்ணலாம்.